Subhanallah. Walhamdulillah. Wa la ilaha illallah wallahu akbar. Innal hamdalillah. Nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruh. Wa na'udzu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. Man yahdihillahu fala mudilla la wa man yudlilhu fala hadiya la. واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله فان اصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها وكل محدثه بدعه وكل بدعه ضلاله وكل ضلاله في النار أما بعد أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم من همزه ونفخه ونفثه بسم الله الرحمن الرحيم قاف والقرآن المجيد بل عجبوا أن جاءهم منذر منهم فقال الكافرون هذا شيء عجيب سربهلم அகில உலகங்கள் அனைத்தையும் படைத்து ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹான ஜல்ல ஷானுஹு தஆலா ஒருவனுக்கே சொந்தமானதாகும். சாந்தியும் சமாதானமும் சலவாத்தும் சலாமும் இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும், அவர்களுக்கு முன்னால் வந்த சகல நபிமார்கள் தூதர்கள் மீதிலும், அல்லாஹினுடைய இந்த சத்தியத்தை தன்னுடைய இறுதி வரைக்கும் அதன் அடிப்படையிலே வாழ்ந்து மரணிக்கக்கூடிய ஒவ்வொரு முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத்தா அலா இப்ராஹிம் வஅலா ஆலி இப்ராஹிம் இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மத் كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. அற்ப உலகமும் சொற்ப வாழ்க்கையும் என்ற தலைப்பில் ஒரு சில விஷயங்களை அல்லாஹினுடைய அல் குர்ஆனின் வாயிலாகவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்மொழிகளின் வாயிலாகவும் தெளிவுபடுத்தலாம் என நினைக்கின்றேன். இன்று நாங்கள் பார்க்கிறோம், எங்களுக்கு மத்தியிலே எவ்வளவு உபதேசங்கள் எங்களுக்கு கிடைத்தாலும் வழங்கப்பட்டாலும், ஏதோ இந்த இடத்திலே நாங்கள் திருந்தி நல்ல முறையிலே இருக்க வேண்டும் என்ற ஒரு நியத்தோடு நாங்கள் வெளியிலே சென்றாலும், எங்களுடைய உலக விஷயங்கள், உலக ஆசைகள், கற்பனைகள் எல்லாம் எங்களை மிகைத்து விடுவதை நாங்கள் பார்க்கிறோம். வெளியிலே சென்றுவிட்டால் அவைகளுடைய அந்த மிகைப்பின் காரணமாக அல்லாஹை ஞாபகம் செய்வதற்கும், அதேபோன்று அல்லாஹுடைய உபதேசங்களை எடுத்து நடப்பதற்கும் நாங்கள் மறந்து விடுகின்றோம். அதனை மறக்கடிக்கக்கூடிய ஒரு காரணியாக இந்த உலக வாழ்க்கையினுடைய இன்பங்கள் இருக்கின்றன என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் அறிந்து வைத்திருக்கிறோம். ஆனால் உண்மையில் இந்த உலகத்தை எடுத்துக்கொண்டால் அது வெறும் ஒரு மாயையை தவிர வேறு எந்த ஒன்றும் இந்த உலகத்திலே கிடையாது. இந்த உலகத்திலே நாங்கள் எவ்வளவு காலம்தான் வாழ்ந்தாலும் அதிலே ஒரு குறிப்பிட்ட காலம்தான் நாங்கள் சந்தோஷமாக வாழ முடியும். அநேகமான நாட்களை நாங்கள் துன்பத்திலும் கஷ்டத்திலும் வறுமையிலும் அதே போன்ற நோய்களிலும் நொடிகளிலும் நாங்கள் கழித்துக் கொண்டிருக்கிறோம். பொதுவாக இந்த உலகத்தினுடைய எந்த ஒரு அம்சத்தை எடுத்துக்கொண்டாலும் அதிலே எதுவும் நிரந்தரமானது கிடையாது, அதிலே எதுவும் தொடர்ச்சியாக அதே நிலையிலே இருக்கக்கூடிய ஒன்றாக எந்த ஒன்றுமே கிடையாது. அது எதுவாகவும் இருக்கலாம். இதனால்தான் அல்லாஹு தஆலா உலக வாழ்க்கையை ஒரு உதாரணம் காட்டுகின்றான். எப்படி என்றால், யஅலமு, நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், அன்னமல் ஹயாத்து துன்யா, நிச்சயமாக இந்த உலக வாழ்க்கை இருக்கிறதே, லஐபுன் வலஹுன் வஸீனா, அது வீண் விளையாட்டும் வேடிக்கையும் வெறும் அலங்காரங்களுமே அன்றி இந்த உலகத்திலே எதுவும் கிடையாது. வதஃபாஹுருன் பைனக்கும், உங்களுக்கு மத்தியிலே ஒருவருக்கொருவர் உலக விஷயங்களை வைத்து பெருமை பெற்றுக் கொள்ளுகின்ற விஷயத்திலும், அதே போன்று வதகாசுருன் ஃபில் அம்வாலி வல் அவுலாத், பிள்ளைகள் விஷயத்திலும் சொத்துகள் விஷயத்திலும் ஒருவரை ஒருவர் மிஞ்சி அதிகமாக சம்பாதித்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற இந்த விஷயத்தை தவிர இந்த உலகத்திலே எதுவுமே கிடையாது என்று சொல்லிவிட்டு அல்லாஹு தஆலா ஒரு உதாரணத்தை காட்டுகின்றான். கமசலி கைசின், அது ஒரு மலையை ஒத்திருக்கிறது. அஜபல் குஃபார நபாத்துஹு, அந்த மலையின் மூலம் ஏற்படக்கூடிய அந்த விவசாயம் என்பது விவசாயிகளுக்கு அந்த நேரத்தில் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கிறது. சும்மயஹீஜ், பிறகு அந்த விவசாயம் காய்ந்து விடுகிறது. ஃபத்தராஹு முஸ்ஃபர்ரன், காலப்போக்கிலே அது மஞ்சளித்திருப்பதை நீங்கள் பார்க்க முடியும். சும்மயக்கூனு ஹுதாமா, அத்தோடு அது நின்று விடுவதில்லை, அது அப்படியே சருகுகளாக அவைகள் மாறிவிடுகின்றன என்று சொல்லிவிட்டு அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான், வஃபில் ஆஹிரத்தி அதாபுன் ஷதீத், இந்த உலகத்தை முழுவதும் நம்பி அதிலே இறங்கி அல்லாஹை மறந்து அல்லாஹுடைய உபதேசத்தை மறந்திருக்கக்கூடியவர்களுக்கு மறுமை நாளில் கடுமையான ஒரு தண்டனை இருக்கிறது. அதே போன்று எவர்கள் இந்த உலகத்தினுடைய மாயைகளுக்கு நம்பாமல் அதிலே ஏமாறாமல் அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு உண்மையான விசுவாசிகளாக இருக்கின்றார்களோ, வமகஃபரத்தும் மின் அல்லாஹ், அல்லாஹிடமிருந்து அவர்களுக்கு மன்னிப்பும் இருக்கிறது, வருபவான் அவனுடைய நட்பருத்தமும் இருக்கிறது. வமல் ஹயாத்து துன்யா இல்லா மதா உல் குரூர், இந்த உலக வாழ்க்கை என்பது அதனுடைய இன்பங்கள் என்பது வெறுமனே ஏமாற்றக்கூடியவைகளாகவே அன்றி வேறொன்றுமே இல்லை என்று அல்லாஹு தஆலா இந்த உலக வாழ்க்கையை பற்றி எங்களுக்கு சொல்கிறான். எனவே இதிலே அல்லாஹு தஆலா எங்களுக்கு காட்டக்கூடிய உதாரணம் என்னவென்றால், ஒரு பயிரை உதாரணமாக வைக்கிறான். அந்த பயிர் நீர் படுகின்ற பொழுது, மழை நீர் அதற்கு படுகின்ற பொழுது, அது நல்ல ஒரு பிரகாசமாக பசுமையாக அது காணப்படும். ஆனால் நாள் கணக்கிலே அது செல்கின்ற பொழுது அது காய்ந்து சருகுகளாக ஒன்றும் இல்லாத ஒரு நிலைக்கு அவைகள் ஆளாகிவிடுவதை நாங்கள் பார்க்கிறோம். அதே போன்றுதான் இந்த உலக வாழ்க்கையை பொறுத்தவரையில் அதனுடைய எந்த ஒரு அம்சத்தை எடுத்துக்கொண்டாலும் அது காலப்போக்கில் ஆரம்பத்திலே அது ஒரு பசுமையாகவும் ஒரு இனிமையாகவும் ஒரு சந்தோஷமாகவும் அது இருந்தாலும் காலப்போக்கில் அவைகளெல்லாம் காய்ந்து இல்லாமல் போய்விடுகின்றன என்பதை அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான். இதேபோன்று மனிதனுடைய வாழ்க்கையை எடுத்துக் கொள்ளுங்கள். மனிதன் ஒன்றும் இல்லாதவனாக ஒரு தாயின் கருவறையில் பிறந்து அவன் ஒரு குழந்தையாக இருந்து பிறகு அவன் தன்னுடைய வாலிப பருவத்தை அடைந்து மீண்டும் அவன் தன்னுடைய முதுமையை அடைந்து அவன் குழந்தைத்தனத்துக்கே மாறிவிடுகின்றான் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான். இவைகளுக்கு இடையிலே எங்களுக்கு இருக்கப் போவது ஒரு சொற்ப வாழ்க்கை. ஒரு மனிதன் தன்னுடைய இளமை பருவத்திலேதான் தன்னுடைய இன்பங்களையும் அதனுடைய சிறப்புகளையும் அனுபவிக்க வேண்டுமே ஒழிய முடியுமே ஒழிய குழந்தைத்தனத்திலோ அல்லது தன்னுடைய முதுமையிலோ அவைகளையெல்லாம் அனுபவிப்பதற்கு அவன் செல்ல முடியாது. அவன் எப்பொழுது இளமையாக இருக்கின்றானோ, வாலிபத்தனத்திலே இருக்கின்றானோ, அப்பொழுதுதான் ஒரு பசுமையான ஒரு வாழ்க்கையாக அவனுடைய வாழ்க்கை இருக்கும். அதிலும் அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான், இந்த இளம் பிராயத்திலே இந்த பசுமையான வாழ்க்கையை கூட அனுபவிக்காமல் உங்களில் பலர் மரணித்து விடுவதை நீங்கள் காணவில்லையா என்று அல்லாஹு தஆலா கேட்கிறான். எனவே இப்படி ஒரு கேள்விக்குறியான ஒரு வாழ்க்கை தான் உலக வாழ்க்கை. ஆறிலும் மனிதனுக்கு சாவு வரும், அறுபதிலும் சாவு வரும், நூறிலும் சாவு வரும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு நிரந்தரம் இல்லாத, எந்த ஒரு மனிதனும் தன்னை பற்றி உறுதியாக சொல்ல முடியாத ஒரு வாழ்க்கையாக இந்த உலக வாழ்க்கை இருந்து கொண்டிருக்கிறது. எவன் நன்றாக சாப்பிட வேண்டுமோ, அதிகமாக பசிக்கிறதோ அவனுக்கு உணவு கிடையாது. எவனிடத்திலே அதிகமான பணங்களும் நல்ல உணவுகளும் இருக்கின்றனவோ அவனால் அதனை சாப்பிட முடியாது. காரணம், அவனுக்கு பல்வேறு விதமான நோய்கள், சுகர் என்றும் பிரஷர் என்றும் கொலஸ்ட்ரால் என்றும் ஒவ்வொரு விதமான நோய்களுக்குள் அகப்பட்டு மனிதர்கள் சிக்கி தவிப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அதேபோல் ஒரு மனிதன் எவ்வளவுதான் கோடி கோடியாக சம்பாதித்து இந்த ஊரையே தன்னுடைய பேரிலே எழுதி கொண்டாலும், அவன் மரணித்ததன் பிறகு அது எந்த ஒன்றும் அவனுக்கு எந்த விதமான ஒரு பிரயோஜனத்தையும் அளிக்கப் போவதும் கிடையாது. இதனால்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீ உன்னுடைய வாழ்க்கையில் எதனை நீ சாப்பிடுகின்றையோ அதுதான் இந்த உலகத்திலே நீ கண்ட பலன். அதே போன்று இந்த உலகத்திலே நீ எதனை குடிக்கின்றாயோ, அதே போன்று எதனை உடுத்துகின்றாயோ, இவைகள் தான் இந்த உலகத்திலே நீ உனக்கென்று எடுத்துக்கொண்டது. மீதி அனைத்தும் அதை நீ பின்னால் வரக்கூடியவர்களுக்கு எடுத்து கொடுத்து விட்டு செல்லக்கூடியது என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். எவ்வளவு பெரிய ஒரு மாளிகையை ஒரு மனிதன் தன்னுடைய பெயரிலே எழுதி கொண்டாலும், எவ்வளவு பெரிய ஒரு காணியை அவன் தன்னுடைய பெயரிலே வைத்துக் கொண்டாலும், அவைகளெல்லாம் அவனுடைய கண்ணோடு அதனுடைய பிரயோஜனங்கள் எல்லாம் முடிந்துவிடும். அதன் மூலம் அவன் தனக்கு கிடைக்கக்கூடிய பிரயோஜனம் என்ன? அந்த பெரிய மாளிகையின் மூலமும், பெரிய வியாபாரங்களின் மூலமாகவும், அதே போன்ற தோட்டங்கள் துறவுகளின் மூலமாகவும் அவனுக்கு கிடைக்கக்கூடிய ஒரே ஒரு பிரயோஜனம் அவனுடைய சாப்பாடும் அவனுடைய உடையையும் தவிர வேறு எந்த ஒரு பிரயோஜனத்தையும் அவனால் அனுபவிக்க முடியாது. இது எல்லாவற்றையுமே பின்னால் வரக்கூடியவர்களுக்கு மனிதர்கள் விட்டு கொண்டுதான் செல்லுகின்றார்களே ஒழிய எந்த ஒன்றையும் கொண்டு கொண்டு செல்வது கிடையாது. எனவே இதுதான் உலக வாழ்க்கை. இதனை நாங்கள் சரியாக புரிந்து கொண்டு அதன்படி யார் செயலாற்றுகின்றார்களோ, இந்த உலகத்தினுடைய ஏமாற்றக்கூடிய விஷயங்களில் ஏமாறாமல் யாரெல்லாம் இருக்கின்றார்களோ அவர்கள்தான் வெற்றியாளர்களாக இருப்பார்கள். அல்லாஹு தஆலா அல்குர்ஆனிலே சொல்கின்றான், யா அய்யுஹன்னாஸ், மனிதர்களே, இன்ன வஅதல்லாஹி ஹக், நிச்சயமாக அல்லாஹ்வுடைய வாக்குறுதி என்பது அது உண்மையானது. ஃபலா தகுர்ரன்னகுமுல் ஹயாத்து துன்யா, உலக வாழ்க்கை உங்களை ஏமாற்றிவிட வேண்டாம். வலா யகுர்ரன்னகும் பில்லாஹில் கரூர், ஏமாற்றக்கூடிய எந்த ஒரு பொருளும் உங்களை அல்லாஹை விட்டும் ஏமாற்றிவிடக்கூடாது, எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தஆலா சூரத்துல் ஃபாத்திர் எனும் அத்தியாயத்தின் ஐந்தாவது வசனத்திலே சொல்லுகின்றான். எனவே எங்களுக்கெல்லாம் ஒரு எச்சரிக்கை என்னவென்றால், இந்த உலகம் ஏமாற்றக்கூடியது. அதே போன்று ஷைத்தான் எங்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறான். இந்த உலகத்தில் தேவையில்லாத அற்பமான சொற்பமான சில விஷயங்களை எங்களுக்கு ஆசையூட்டி அதிலே ஒரு அழகை காட்டி ஷைத்தான் எங்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறான். இந்த ஏமாற்றத்திற்குள் விசுவாசிகளே நீங்கள் ஆகிவிடக்கூடாது. காரணம் என்னவென்றால், நாளை மறுமை நாள் என்று ஒன்று இருக்கிறது, அதிலே உங்களுக்குரிய தீர்ப்பு இருக்கிறது என்று அல்லாஹுடைய வாக்குறுதி உண்மையானது என்று அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான். எனவே இந்த உலகத்தை பற்றி நாங்கள் சிந்தித்தால், அல் குர்ஆனிலும் அல் ஹதீஸிலும் எந்த அளவு, அதாவது ஒரு கேவலமாக இந்த உலகம் சித்தரிக்கப்படுகிறது, எந்த அளவு ஒரு மதிப்பில்லாத ஒரு வாழ்க்கையாக இந்த உலக வாழ்க்கை இருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளலாம். இதிலே புத்திசாலியான ஒரு மனிதன் செய்யக்கூடிய வேலை என்னவென்றால், அவன் நல்ல அமல்களை செய்து யாரிடத்திலும் கெட்ட பெயர்களை வாங்காமல், அதே போன்று பிழையான காரியங்களிலே அவன் ஈடுபடாமல், ஒரு உண்மையான ஒரு முஸ்லீமாக ஒரு மூமினாக வாழ்ந்துவிட்டு செல்வதுதான் அவன் செய்யக்கூடிய ஒரு புத்திசாலித்தனமான ஒரு வேலையாக இருக்கிறது. இதை தவிர இந்த உலகத்தை நம்பி எந்த ஒரு வேலையிலே இறங்கினாலும் அதிலே ஒரு பிரயோஜனமும் கிடையாது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளலாம். இதற்காக வேண்டி உங்களுடைய குடும்பத்திற்கு நீங்கள் உழைக்காதீர்கள், உங்களுக்காக நீங்கள் உழைக்காதீர்கள் என்பதை நான் சொல்ல வரவில்லை. ஆனால் நீங்கள் இவைகளையெல்லாம் வைத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹும் அவனுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவது போன்று மறுமைக்கு முக்கியத்துவம் கொடுத்து இதனை வைத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹு தஆலா என்ன சொல்கிறான் மனிதர்களை பற்றி? பல் தூஸிரூனல் ஹயாத்த துன்யா வல் ஆஹிரத்து ஹைருன் வ அபுகா. மனிதர்களே, நீங்கள் எல்லாம் உலக வாழ்க்கைக்குத்தான் முன்னுரிமை கொடுக்கின்றீர்களே ஒழிய மறுமை வாழ்க்கைக்கு முன்னுரிமை நீங்கள் கொடுப்பதற்கு முன்வருவது கிடையாது. ஆனால் வல் ஆஹிரத்து ஹைருன் வ அபுகா, மறுமை வாழ்க்கை இருக்கிறதே அதுதான் நிரந்தரமானதும் அதே போன்று ஒரு சிறந்த ஒரு வாழ்க்கையும் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான். எனவே உலகத்தை பற்றி சரியாக அறிந்த ஒரு மோமீன், சரியாக ஒரு அறிந்த ஒரு மனிதன் அதனை அந்த இடத்திலே வைத்து பார்க்க வேண்டும். அதற்குரிய அந்தஸ்தை கொடுத்துத்தான் அதனை பார்க்க வேண்டுமே ஒழிய இந்த உலகத்தை விட்டால் வேறு ஒன்றும் கிடையாது என்பது போன்று எங்களுடைய செயல்களை அமைக்கக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் நடந்த ஒரு மிக பிரபல்யமான ஒரு யுத்தம் உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும், கஸ்வத்துல் ஹந்தக் என்று சொல்லப்படும். இது எப்படியானது ஒரு யுத்தம் என்றால், முழு காபிர்களும், யூதர்கள், கிறிஸ்தவர்கள், அதே போன்று குரைஷியர்கள், ஏனைய எல்லா அரபிகளும் ஒன்று சேர்ந்து அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் முஸ்லிம்களையும் ஒழித்து கட்ட வேண்டும், அவர்களுடைய ஊருக்குள் புகுந்து அவர்களை சரமாரியாக தாக்க வேண்டும், அவர்களை இல்லாமலாக்க வேண்டும் என்ற ஒரு கங்கணத்தோடு அவர்கள் ஒன்று சேர்ந்த ஒரு யுத்தம் தான் இந்த கஸ்வத்து ஹந்தக் என்று சொல்லப்படக்கூடிய அந்த யுத்தம். அப்ப அந்த யுத்தத்திலே முஸ்லிம்களுக்கு குறைவாக இருப்பதன் காரணமாக எதிரிகளை, இவ்வளவு ஒரு பெருந்தொகையான ஒரு எதிரிகளை சமாளிப்பதற்கு அவர்களுக்கு சக்தி கிடையாது. என்றாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சல்மான் ஃபாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆலோசனையின் பேரில் வரக்கூடிய படைகள், குதிரை படைகள் நேரடியாக மதீனாவுக்குள் குதிரைகளோடு இறங்கிவிடக் கூடாது என்பதற்காக குதிரைகள் இறங்காத வண்ணம் முழு ஊரையும் சுற்றி ஒரு பள்ளத்தாக்கை அமைக்க வேண்டும், ஒரு அகழியை தோண்ட வேண்டும் என்ற நோக்கத்திலே அவர்கள் எல்லாம் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். சற்று யோசித்து பாருங்கள், நம்மளுடைய ஊரை போன்றல்ல, மணல் பகுதி எல்லாம் இலகுவாக தோண்டிவிட்டு செல்வதற்கு மிகவும் ஒரு கஷ்டமான ஒரு பகுதி, அதுவும் கடுமையான ஒரு வெயில், இரவுபட்டால் கடுமையான ஒரு குளிர். அப்படியான ஒரு சந்தர்ப்பத்திலே அவர்கள் ஒரு வீட்டை சுற்றி குழி தோண்டவில்லை, ஒரு ஊரையே சுற்றி குழி தோண்டுகிறார்கள் குறைந்த சில சஹாபாக்கள் சென்று. ஆனால் அந்த நேரத்தில் அவர்களுடைய அந்த வேலைக்கு தக்க உணவு அவர்களிடத்திலே இருந்ததா என்று பார்த்தால் இல்லை, பட்டினியோடு இருந்து கொண்டு அந்த வேலையை அவர்கள் செய்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்க்கின்ற போது அவர்களுக்கே தாங்க முடியவில்லை, அந்த அளவு சிரமப்பட்டார்கள். ஒவ்வொருவரும் என்ன செய்தார்கள் என்றால், பசியின் காரணமாக கல்களை தங்களுடைய வயிர்களிலே கட்டிக்கொண்டு அவர்கள் அந்த தோண்டுகின்ற பணியிலே அவர்கள் ஈடுபட்டுக் கொண்டிருந்தார். அந்த நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுக்கு சொன்ன வார்த்தை என்னவென்றால், அல்லாஹும்ம லா ஐஷ இல்லா ஐஷல் ஆஹிரா. யா அல்லாஹ், இந்த உலக வாழ்க்கையை தவிர வேறு எந்த ஒரு வாழ்க்கையும் கிடையாது. ஸஃபிரில் அன்சார வல் முஹாஜிரா, இப்படி ஒரு கஷ்டத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய அன்சாரிகளுக்கும் முஹாஜிர்களுக்கும் நீ மன்னிப்பை கொடுத்தருள் புரிவாயாக என்று அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்தனை செய்தார். எனவே அந்த பெரும் பணியை செய்யக்கூடிய அந்த நேரத்தில் அவர்கள் அனைவருடைய வார்த்தையும் என்னவென்றால், லா ஐஷ இல்லா ஐஷல் ஆஹிரா, வாழ்க்கை என்பதே கிடையாது, எந்த ஒரு வாழ்க்கையும் வாழ்க்கை அல்ல, வாழ்க்கை என்பது அது ஆகிரத்துக்குரிய வாழ்க்கை தான் என்பதை அவர்கள் சொல்லிக்கொண்டு அந்த சுலோகத்தை அவர்கள் ஏந்திய வண்ணம்தான் அவர்கள் அந்த பெரும் பணியை அவர்கள் செய்தார். எதற்கு நான் சொல்ல வருகின்றேன் என்றால், வாழ்க்கை என்றால் அதுதான் வாழ்க்கை, மறுமைதான் வாழ்க்கை, அதிலே ஒரு நோய் கிடையாது, எந்த ஒரு தொந்தரவும் கிடையாது, பயம் கிடையாது, கவலை கிடையாது. நாங்கள் இருக்கக்கூடிய குடியிருப்புகளும் எங்களுடைய வாழ்க்கையும் அது நிரந்தரமானவை. அதே போன்று எங்களுக்கு மனிதன் என்ற அடிப்படையில் இருக்கக்கூடிய நோய் நொடிகள் கிடையாது. ஒரு முழுமையான ஒரு நல்ல ஒரு கற்பனைக்கு எட்டாத ஒரு சுதந்திரமான ஒரு வாழ்க்கை தான் வறுமை வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை அவர்கள் முழுமையாக நம்பினார்கள். அதன் காரணமாக இந்த உலகத்தினுடைய எந்த ஒரு தேவையும் அவர்கள் பொருட்படுத்தவில்லை. மிகவும் கடும் கஷ்டங்களுக்கு மத்தியிலே மதீனாவை சுற்றி அவர்கள் மிகப்பெரிய ஒரு குழியை தோண்டினார்கள். ஏனென்றால் எதிரிகள் ஊடுருவக்கூடாது என்பதற்காக. எனவே இந்த வார்த்தை தான் எங்களுடைய வார்த்தையாகவும் இருக்க வேண்டும். இந்த அற்ப சொற்ப விஷயங்களுக்காக மார்க்கத்தை விட்டுவிடுகின்ற சிந்தனையில இருக்கக்கூடிய நாம் இந்த சுலோகத்தை ஏந்த வேண்டும். இந்த அடிப்படையை எங்களுடைய மனதிலே பதிய வைக்க வேண்டும். வாழ்க்கை என்றால் உலகம் என்பது வாழ்க்கை கிடையாது என்ற ஒரு அடிப்படையான ஒரு சிந்தனையை எங்களுடைய மனதிலே நாங்கள் கொண்டு வந்து விட்டால், இந்த உலகத்திற்காக வேண்டி மார்க்கத்தை துறக்கின்ற இழி நிலைமை எங்களுக்கு வராது. அல்லாஹு தஆலா பாதுகாப்பான். அந்த தோழர்களை அல்லாஹு தஆலா பாதுகாத்தான். எனவே இப்படியான ஒரு உறுதியான ஒரு செயல்பாடும் நம்பிக்கையும் எங்களுடைய வாழ்க்கையிலே வருமாக இருந்தால் நிச்சயமாக எங்களுடைய மறுமை வாழ்க்கை ஒரு வெற்றிகரமான ஒரு வாழ்க்கையாக அமையும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தினுடைய அற்பத்தனத்தை பற்றி சொன்னார்கள். அல்லாஹ்விடத்திலே இந்த உலகம் என்பது ஒரு கொசுவின் இறக்கைக்கு பெருமதியான அளவு இருக்குமாக இருந்தால், மாசகா காஃபிரம் மின்ஹா ஷுர்பத்மாயின், எந்த ஒரு காஃபிருக்கும் அல்லாஹு தஆலா ஒரு முடங்கு தண்ணீர் கூட கொடுக்க மாட்டான் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அந்த அளவு இந்த உலகம் என்பது அல்லாஹ்விடத்திலே ஒரு பெருமதியற்றது. கொசு என்பதே ஒரு பெருமதி இல்லை. இப்படி இருக்கின்ற போது கொசுவின் இறக்கை எப்படி ஒரு பெருமதியானதாக மாறும்? அந்த அளவு கூட அல்லாஹுக்கு இந்த உலகம் பெருமதியாக இருக்குமாக இருந்தால் காஃபிர்களுக்கு ஒரு மிடர் தண்ணி கூட கிடைக்காது. ஆனால் அல்லாஹு தஆலா ஒரு மிடர் தண்ணீர் என்ன அவர்களுக்கு எவ்வளவோ சுகபோகங்களை வழங்குகின்றான். காரணம் என்னவென்றால், இந்த உலகத்தை அல்லாஹு தஆலா கொசுவின் இறக்கைக்கு கூட பெருமதியானதாக கருதவில்லை. ஆனால் நாங்கள் எல்லாம் மார்க்கத்தை ஒரு பக்கம் தூக்கி வீசிவிட்டு உலகத்தை எங்களுடைய தலையின் மேல் வைத்து கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அல்லாஹு தஆலா எங்கள் ஒவ்வொருவருக்கும் இதனை பற்றி நல்ல விளக்கங்களை தர வேண்டும். الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وبعد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد 43rd அத்தியாயம் 33 34 35 வசனங்களிலே அல்லாஹ்வு தஆலா இப்படி சொல்கின்றார். மனிதர்கள் ஒரு கூட்டமாக ஆக வேண்டும் என்ற ஒரு நிலைமை இல்லாமல் இருந்தால் நாங்கள் என்ன செய்வோம் என்றால், காபிர்களை அழைத்து அவர்களுடைய வீடுகளையும் அவர்களுடைய முகடுகளையும் அவர்கள் ஏறி செல்லக்கூடிய படிகளையும் நாங்கள் எப்படி ஆக்கியிருப்போம் என்றால், அவைகளையெல்லாம் தங்கத்தினாலும் வெள்ளியாலும் முத்துக்களாலும் நாங்கள் அவர்களுக்கு பதித்து கொடுத்திருப்போம். இந்தாருங்கள், வைத்துக் கொள்ளுங்கள், சொற்ப வாழ்க்கை இதனை நீங்கள் அனுபவித்துக் கொள்ளுங்கள் என்று நாங்கள் கொடுத்திருப்போம். ஏன் நாங்கள் கொடுக்கவில்லை? இதையெல்லாம் கண்டால் ஒரு காபிருக்கு அல்லாஹு தஆலா இப்படி அள்ளி அள்ளி கொடுக்கின்றானே, அவர்களுடைய வீடுகள் எல்லாம் இவ்வளவு ஒரு பெருமதியான வீடுகளாக இருக்கின்றதே என்றெல்லாம் ஏமாந்து ஒரு கூட்டம் என்ற சத்திய கூட்டத்திற்குள் முஸ்லீம்கள் யாரும் உள்ளே இருக்க மாட்டார்கள் என்பந்த ஒரே ஒரு பயத்தின் காரணமாகத்தான் அப்படி நாங்கள் செய்யவில்லை என்று அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டு சொல்கின்றான். இந்த உலக வாழ்க்கை என்பது லம்மா மதாவுல் ஹயாத்தி துன்யாவல், இந்த உலகம் என்பது ஒரு சொற்ப இன்பமான வாழ்க்கையை தவிர வேறென்றும் கிடையாது. ஆனால் வல் ஆஹிரத்து இந்த ரப்பிகலில் முத்தகீன், மறுமையினுடைய அந்த வாழ்க்கை இருக்கிறதே, உண்மையான அல்லாஹ் அஞ்சக்கூடியவர்களுக்கு அதுதான் ஒரு சிறந்த ஒரு வாழ்க்கை என்று அல்லாஹு தஆலா இந்த வசனங்களிலே சொல்லி முடிக்கின்றார். எனவே எல்லா வகையிலும் நாங்கள் சிந்தித்து பார்த்தால் இந்த உலகத்தினுடைய அற்பத்தனம் எங்களுக்கு விளங்குகிறது. ஒருமுறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சந்தையின் பக்கத்திலே நடந்து செல்கின்றார்கள். ஒரு செத்த ஆடு கிடக்கிறது, அதனுடைய காதை பிடித்து அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூக்கி கேட்டார்கள், இது யாருக்கு பணம் கொடுத்து வாங்கப் போகிறீர்கள், யாருக்கு வேண்டும் என்று கேட்டார். உடனே சஹாபாக்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வின் தூதரே, இந்த ஆட்டை பொறுத்தவரையில் உயிரோடு இருந்தால் கூட இதிலே ஒரு குறை இருக்கிறது இந்த ஆட்டிலே, அதுவும் இல்லாமல் இந்த ஆடு செத்து போயிருக்கிறது, இது யார்தான் இதனை விலை கொடுத்து வாங்கப் போகிறார்கள்? அப்ப உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், காசு கொடுக்காமல் வெறுமனே இதனை வைத்துக் கொள்ளுங்கள். நபி சஹாபாக்கள் சொன்னார்கள், அதுவும் வேண்டாம். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த உலக வாழ்க்கை என்பது இதுதான் இதனுடைய பெருமை. இந்த செத்த ஆட்டிற்கு உங்களுக்கு எந்த அளவு மதிப்பு இருக்கிறதோ, எவ்வளவு அற்பத்தனமாக கேவலமாக நீங்கள் அதனை பார்க்கின்றீர்களோ, இதைவிட அல்லாஹுக்கு இந்த உலகம் அற்பமானது கேவலமானது என்பதை அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அதேபோன்று உலக வாழ்க்கையும் மறுமை வாழ்க்கையும் எடுத்துக்கொண்டால், மறுமை வாழ்க்கை என்பது ஒரு பிரமாண்டமான ஒரு வாழ்க்கை, ஆனால் உலக வாழ்க்கை என்பது ஒரு சுருங்கி ஒரு குறுகிய ஒரு வாழ்க்கை. இதில் நாளை எப்பொழுது என்ன யாருக்கு என்ன நடக்கும் என்பது யாருக்குமே தெரியாது. அப்படி ஒரு கண்மூடித்தனமான வாழ்க்கை உலக வாழ்க்கை. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மத் துன்யா ஃபில் ஆஹிரா, உலகத்தை ஒப்பிட்டு இந்த மறுமை வாழ்க்கை இருக்கிறது, இல்லா மிஸ்லுமா யஜ்ஆலு அஹதுக்கும் இஸ்பாஹு ஃபில் யம் ஃபல்யன்ஸுர் பிமயர்ஜி. இதனை ஒருவர் தத்ரூபமாக உணர வேண்டும் என்றால், சரியாக இதனை அவர் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், அதனுடைய வித்தியாசங்களை அவர் செய்ய வேண்டிய வேலை ஒன்று. என்ன செய்ய வேண்டும்? கடலுக்கு செல்ல வேண்டும். கடலுக்கு சென்று அந்த பெரிய பிரமாண்டமான கடலுக்குள் தன்னுடைய ஒரு விரலை தாட்ட வேண்டும். தாட்டிவிட்டு பார்க்க வேண்டும், விரலிலே என்ன இருக்கிறது, அங்கு இருக்கிற கடலிலே என்ன இருக்கிறது என்பதை பார்க்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களுடைய விரலிலே வந்திருக்கக்கூடியதுதான் உலகம். ஆனால் அங்கு அந்த அவ்வளவு பிரமாண்டமாக லீட்டர் கணக்கான, அதாவது கோடிக்கணக்கான லீட்டர் அளவிலே தண்ணி இருக்கிறதே, அதுதான் மறுமை. எந்த அளவு ஒரு பிரமாண்டமான ஒரு வித்தியாசம் என்பதை பாருங்கள். ஒரு விரலை தாட்டி இந்த விரலே கிடைக்கக்கூடிய தண்ணீர் உலக வாழ்க்கை, அந்த கடல் முழுவதும் மறுமை வாழ்க்கை. எந்த அளவு ஒரு விகிதாசாரமான ஒரு வாழ்க்கைக்காக வேண்டி, எவ்வளவு ஒரு பிரமாண்டமான ஒரு வாழ்க்கைக்காக வேண்டி அந்த வாழ்க்கையை தியாகம் செய்து விட்டு உலக அற்ப வாழ்க்கையை நாங்கள் தேர்ந்தெடுக்கிறோம் என்பதை பாருங்கள். எவ்வளவு பெரிய மடையர்கள் நாங்கள், எவ்வளவு சிந்தனை இல்லாமல் இந்த வேலையிலே நாங்கள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறோம். இதனைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த கையின் அளவு வந்திருப்பது உலகம், இந்த கையிலே வராமல் அந்த அளவு பெரிய ஒரு பெரும் கடலாக இருக்கக்கூடியதுதான் மறுமை என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். எனவே இந்த விஷயங்களை எல்லாம் நாங்கள் சரியாக உணர்ந்து அந்த அந்த வாழ்க்கை அந்தந்த தரத்திலே வைத்து நாங்கள் செயலாற்ற வேண்டும். உண்மையாக மறுமையை அஞ்சக்கூடியவனுக்கு, மறுமையை எதிர்பார்த்திருக்கக்கூடியவனுக்கு, அல்லாஹ்வுடைய வாக்குறுதியை நம்பக்கூடியவனுக்கு இந்த உலக வாழ்க்கை என்பது ஒரு பொருட்டே கிடையாது. இந்த உலக வாழ்க்கைக்காக வேண்டி மறுமையினுடைய விஷயங்களை அவன் விட்டுக் கொடுப்பதற்கு தயாராகவும் அவன் இருக்க மாட்டான். ஆனால் எவர்கள் உலகத்தை தலையின் மேலே தூக்கி வைத்துக் கொண்டு மறுமையினுடைய வாழ்க்கையை காலுக்கு கீழால் போட்டு விட்டார்களோ, அவர்களுக்கு வாழ்க்கை உலக வாழ்க்கை தான் பெரிதாக இருக்கும். உலக வாழ்க்கையின் ஒவ்வொரு அற்ப விஷயங்களையும் லாபங்களையும் அடைந்து கொள்வதற்காக மார்க்கத்தினுடைய விஷயங்களை சொற்ப விலைக்கு விட்டு விடுவார்கள். இதனை நாங்கள் மனிதர்களிலே பார்க்கின்றோம். ஆனால் நாங்கள் சரியாக சிந்திக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு உண்மையான புத்திசாலி என்பவன் எப்படி இருப்பான் என்றால், அவன் மறுமை வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து விட்டு உலக வாழ்க்கையை அவன் கணக்கெடுக்காமல் விட்டு விடுவான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். எனவே இப்படிப்பட்ட அற்பமான இந்த உலக வாழ்க்கையில் சொற்ப காலம் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த காலத்தை மறுமைக்கு பிரயோஜனமான ஒரு வாழ்க்கையாக நாங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா எங்கள் ஒவ்வொருவருக்கும் தௌஃபீக் செய்ய வேண்டும். வகுலு கவுல் அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஆலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம் வஆலா ஆலி இப்ராஹிம் இன்னக ஹமீதும் மஜீத். اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. புதிதாக கொஞ்சம் பேர் பய செஞ்சிருக்கிறான். அமீன் என்ற ஒரு சகோதரர், இவர் தில்லையடி ரிஸ்வான் பள்ளிவாசல் துறை சம்ஹா புத்தளம் ஃபாரிசா ஏத்தாலை ஜுல்ஃபா ஏத்தாலே, இப்படி அஞ்சு பேர் பய செஞ்சிருக்கிறாங்க. ஸோ அவர்கள் துவாவில் சேர்த்துக் கொள்ளுங்க. ஷாபான் 15 ஒரு நோன்பு ஒன்று இருக்குது, விசேஷமான ஒரு நோன்பு. ஒரு சஹாபியில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்டாங்க, சஹி முஸ்லீமில் வரக்கூடிய ஒரு செய்தி, ஷாபான் மாதத்தின் நடுப்பகுதியிலே நீ நோன்பு நோற்றாயா அப்படின்னு கேட்டாங்க. உடனே அவர் இல்லைன்னு சொல்லி சொன்னார். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வந்து அந்த இடத்தில் அதற்கு பகரமாக ரமலான் முடிந்ததன் பிறகு ரெண்டு நோன்பு நீ நோற்றுக்கொள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இந்த ஹதீஸ் முஸ்லீமில் பதிவாக இருக்குது. அப்போ ஷாபான் நோன்பு வருது இன்ஷா அல்லாஹ், வரக்கூடிய வியாழன் பின்னேரன் வெள்ளி இரவு, அதாவது எதிர்வரக்கூடிய வெள்ளி வந்து பகல் நாங்கள் நோன்பாக இருந்தால் சரி, வியாழன் பின்னேரம் வெள்ளி இரவு சஹர் செஞ்சு வெள்ளிக்கிழமை நோன்பாக இருந்துட்டா சரி, அதை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. அடுத்து வந்து இந்த மாதம் 20 சனிக்கிழமை புத்தளத்தில் வாலிபர்களுக்கான ஒன்றுகூடல் ஒன்று இருக்குது, அதாவது அகில இலங்கை ரீதியிலான வாலிபர் ஒன்றுகூடல். 3 ஒருக்கா நாங்கள் வச்சுக்கொள்றதுன்ற ஒரு முடிவெடுத்தோம். அதன் அடிப்படையில் வந்து ஜனவரி மாதம் இதை நாங்கள் கடைசியாக வச்சோம். இப்போ வந்து ஜனவரியா ஃபெப்ரவரின்னு நினைக்கிறேன், ஃபெப்ரவரி மாதம் வச்சோம். இப்போ மே மாதம் 20 திரும்பவும் அந்த ஒன்றுகூடலுக்குரிய ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குது. அப்போ இன்ஷால்லா வராத, சென்ற கூட்டத்தில் வராத வாலிபர்களையும் கூட்டி வருவதற்கான முயற்சி முடியுமான அளவு வாலிபர்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். அதே போல பெற்றோர்களும் அந்த வாலிபர்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்குரிய ஒரு ஒத்துழைப்பையும் அவருக்கு அவர்களுக்குரிய ஒரு ஏவலையும் கட்டாயம் கொடுத்து கொள்ளுங்க இன்ஷால்லா. அப்போ 20 சனிக்கிழமை காலை 9 இந்த நிகழ்ச்சி ஆரம்பமாகும், அகில இலங்கை ரீதியிலான வாலிபர் ஒன்றுகூடல். இப்போ அதில் வந்து நாங்கள் சென்ற வாலிபர் கூட்டத்தில் ஒரு துவாவன் கொடுத்திருந்தோம், அதாவது பயணம் செய்கின்ற பொழுது வாகனத்தில் அமர்ந்ததும் ஓதக்கூடிய ஒரு துவா ஒன்று. இப்போ அதை வந்து இந்த கூட்டத்தில் பாடமாகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தோம். இப்போ அதையும் வாலிபர்கள் மறந்துடாதீங்க, முடிஞ்ச வரைக்கும் அந்த துவாவை பாடமாகிட்டு வாங்க இன்ஷால்லா. அடுத்த வந்து இந்த ஜும்மாவில் நாங்கள் இந்த உலகத்தினுடைய சில அற்ப விஷயங்கள் சம்பந்தமாக பார்த்தோம். எவ்வளோ நிறைய குரான் ஹதீஸ்கள் இது சம்பந்தமாக உலகத்தினுடைய விஷயங்கள் சம்பந்தமாக எங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்குது. வது சம்பந்தமாக வரக்கூடிய ஒரு ஹதீஸ் ஒன்று பாருங்க. அல்லாஹு தாலா மறுமையில் இந்த உலகத்தில் ரொம்ப ஒரு இன்பமாக இருந்த ஒரு மனிதனையும் அதே போன்று உலகத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டு சிரமத்துக்கு மத்தியில் இருந்த ஒரு முஸ்லீமையும் அல்லாஹு தாலா கொண்டு வருவான். அதில் ஒரு ஆள் வந்து உலகத்தில் நல்ல இன்பமாக இருந்த ஒரு ஆள், ஆனால் அவர் நிராகரிப்பாளர். அந்த உலகத்தில் உள்ள அவருக்கு கிடைச்ச சொத்துகள் செல்வங்களை வச்சுட்டு அல்லாஹ்வை நிராகரிச்சுட்டு உலகத்தில் சோபமாக இருந்தவரால். அதே போல இன்னொரு ஆளையும் அல்லாஹ் தாலா கொண்டு வரும். அவர் யாருன்னு சொன்னால் ஒரு விசுவாசி. அவர் எப்படின்னு சொன்னால் வந்து பல கஷ்டங்கள் சிரமங்கள் வறுமை நிலைகள் இதுக்கு மத்தியில் வந்து இந்த இஸ்லாத்திற்குள் இருந்த ஒரு மனுஷன். இந்த ரெண்டு பேரையும் அல்லாஹ் தாலா கொண்டு வந்து இந்த உலகத்தில் ரொம்ப இன்பமாக இருந்து அல்லாஹ்வை நிராகரிச்சுட்டு இருந்தாரே அந்த மனிதரை அல்லாஹு தாலா நரகத்தில் ஒருக்கா போட்டு எடுப்பான். ஒருக்கா போட்டு எடுத்ததோடு அவர்கிட்ட கேட்கப்படும் வந்து, நீங்கள் உலகத்தில் எவ்வளோ இன்பங்களை இதுகளை கண்ணீங்களா, ஏதாவது சந்தோஷங்களை நீங்கள் அனுபவித்தீங்களா அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்கப்படும். அவர் என்ன சொல்வான்னு சொன்ன, நரகத்துல ஒரு செகண்ட் போட்டு எடுத்ததோட அவருக்கு உலகத்தில் அவர் கண்ட இன்பங்கள் சுகபோகங்கள் அவ்வளவு மறந்துடும். அவர் எப்படி சொல்வான்னு சொன்னா, வல்லாஹி அல்லாஹின் மீது ஆணையாக நான் இந்த உலகத்தில் எந்த ஒரு இன்பத்தையும் அனுபவிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிடுவார். யாருன்னு சொன்னா, உலகத்திலேயே ரொம்பவும் இன்பமா அல்லாஹ்வை நிராகரிச்ச ஒரு மனிதன். இப்ப என்ன நடக்குதுன்னு சொன்னா, ஒரு நொடி இந்த நரகத்துல தாட்டி எடுத்ததோட உலகத்துல முழு இன்பமா அவளுக்கு மறந்துட்டு, அவ்வளவுதான் இந்த உலக வாழ்க்கை. இந்த முழு இன்பமும் அந்த நரகத்திலே ஒரு நொடிக்கு சமனானது, அதோட அவ்வளவு மறந்துடும். அதே போலதான் பாருங்க, இந்த உலகத்துல ரொம்ப கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு தியாகங்களுக்கு மத்தியில ஒரு முஸ்லீமா இருந்த ஒரு மனுஷனை சொர்க்கத்துல அல்லாஹுத்தால கொஞ்சம் தாட்டி எடுப்பான், சொர்க்கத்துல போட்டு அவரை எடுப்பான் அல்லாஹுத்தால. எடுத்து அவருக்கிட்ட அல்லாஹுத்தால கேட்கலாம், இப்படி எப்படி நீங்க இந்த உலகத்துல வாழ்ந்த நேரம் உங்களுக்கு ஏதாவது கஷ்டங்கள் வந்துதா, ஏதாவது சிரமப்பட்டீங்களா அப்படின்னு சொல்லி அல்லாஹுத்தால கேட்பான். கேட்டதோட அவரு ரொம்ப கஷ்டப்பட்ட மனுஷன், எவ்வளவோ சிரமங்களுக்கு மத்தியில இந்த உலகத்துல இருந்த மனுஷன், அந்த சொர்க்கத்துல ஒரு நொடி இருந்துட்டு வந்ததோட அவருக்கு அந்த கஷ்டம் எல்லாம் மறந்துடும். அவர் எப்படி சொல்வான்னு சொன்னா, யாழ்லா அல்லாவின் மீது ஆணையாக உன்னின் மீது சத்தியமாக அந்த உலகத்துல எந்த ஒரு கஷ்டத்தையும் அனுபவிக்கலன்றார். இப்போ ஒட்டுமொத்தத்துல நாங்க இதுல விளங்கி கொள்ள விளக்கம் என்னன்னு சொல்லி சொன்னா, உலகத்துல எந்த ஒரு பெரிய இன்பமும் எந்த ஒரு பெரிய சுகபோகமான வாழ்க்கையும் நரகத்தோடு ஒப்பிடுகின்ற பொழுது, மறுமை வாழ்க்கையோடு ஒப்பிடுகின்ற பொழுது, அது ஒரு வாழ்க்கையே இல்லை, ஒரு நொடி வாழ்க்கைக்கு சமானானது, அவ்வளவுதான். அதே போல இந்த உலகத்துல நாங்க காணக்கூடிய எந்த ஒரு கஷ்டம் சிரமம் வறுமை நிலை எவ்வளவு ஒரு போராட்டம் இதெல்லாம் வந்து மறுமையில சொர்க்கத்துல வாழ்க்கையை கவனிக்கின்ற பொழுது ஒரு நொடி கூட தாக்கு பிடிக்காது, அதெல்லாம் மறந்துடும். இதுதான் வந்து உலக வாழ்க்கைங்கிறத நாங்க சரியா புரிஞ்சு கொள்ளணும். நாம எவ்வளவு சிரமத்துக்கு மத்தியில சத்தியத்துல நாங்க உறுதியாக இருந்து உண்மையான முஸ்லீமா வாழ்ந்த மரணிச்சோம்னு சொன்னா, மறுமையில அந்த சொர்க்கத்துக்குள்ள நாங்க பெய்தோம்னு சொல்லி சொன்னா, இந்த உலக வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்கள் எல்லாம் ஒரு கஷ்டமாவே தோன்றாது. ஏன், மறுமையினால அல்லாஹு தாலாட்ட ஷஹீதுகள்லாம் வந்து வாழிடுவாங்க, யாருலாம் எனக்கு இன்னொரு ஒரு சான்ஸ் தான், யாருலாம் திரும்ப பெய்த்து நான் போராடி ஷஹீதாகிட்டு வரணும். ஏன் அவர் அப்படி கேட்கிறான்னு சொல்லி சொன்னா, அல்லாஹுத்தால மறுமையில் அவருக்கு கொடுக்கக்கூடிய அந்த அந்தஸ்து, அந்த வாழ்க்கை, அந்த வாழ்க்கையை கண்டத்தோட இன்னொரு முறை நாம் போராடி, இன்னொரு முறை கொல்லப்பட்டு திரும்ப போராடி, திரும்ப கொல்லப்பட்டு இப்படி நாம் நிறைய போராடி கொல்லப்படணுன்ற ஒரு ஆசை உணர்வு அவருக்கு வருது. அந்த அளவுக்கு அந்த மறுமை வாழ்க்கை என்பது ஒரு பெருமதியான ஒரு வாழ்க்கை. இதை நாங்கள் சரியா எங்களை மனசுல வச்சுக்கொள்ளணும். இந்த ஒரு வரையறைக்குள்ளதான் இந்த உலகத்தை நாங்கள் சரியா வச்சு அதுக்குள்ளதான் நாங்கள் இருக்கணும். சிலவங்களை நாங்க கேள்விப்படுறோம், யாரும் தப்பா நினைச்சுக்கிடுவானா, யாரையும் குறிப்பிட்டு பேசுறேன்னு சொல்லி யாரையும் நினைச்சு கொள்ளவானா, சுபுகுக்கு முன்னுக்கு தோட்டத்துக்கு போறாங்களா, இஷாவுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னுக்கு வராங்களா தோட்டத்துல இருந்து வெளியே, ஒரு தொழுகைக்கும் பள்ளிக்கு கிடையாது. இப்படியான ஒரு அந்த அளவுக்கு நாங்க வந்து இந்த உலகத்தை தலையில தூக்கி வச்சுட்டுக்கிற அளவுக்கு எங்களுக்கு என்ன இருக்குது, என்ன நாங்க கண்டுட்டோம், இதைத்தான் நாங்க அவர்களை சிந்திக்கணும். நாங்க ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு இந்த உலகத்தை வச்சுக்கொள்ளணும், அதோட நாங்க நிப்பாட்டி கொள்ளணும். எங்களுக்கு மறுமை வாழ்க்கை இருக்கிறது என்பதை நாங்கள் நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். உமர் ரலியல்லாஹு வாராங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை அறைய பாக்குறாங்க, ஒரு அதாவது ரொம்ப ஒரு வறுமையான ஒரு நிலைமை. அப்ப நபிகிட்ட கேட்கிறாங்க, யார சொல்லுதான், நீங்க பெரிய ஒரு அரசர், எவ்வளவு பெரிய சாம்ராஜ்யங்கள் உங்களுக்கு கீழே இருக்குது, இப்படி இருக்கக்கொள்ள யார சொல்லா, நீங்க ஏன் இவ்வளவு ஒரு எளிமையான ஒரு வாழ்க்கையை நீங்க நடத்துறீங்க அப்படின்னு கேட்டுட்டோன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உமரே உங்களுக்கு தெரியாதா இந்த உலகம் என்பது. அதோட உமர் அலைஹி இன்னொரு விஷயத்தையும் சொன்னாங்க, பாருங்க ஏனைய அரசர்களை போய் பாருங்க, நீங்க இந்த கிஸ்ரா இந்த ரோம் நாட்டு அரசர்கள் எல்லாம் போய் பாருங்க, அவங்க எவ்வளவு சோபமா இருக்கிறாங்க, நீங்க இப்படி இருக்கிறீங்களேன்னு சொன்ன நேரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களுக்கு தெரியாதா உமரே, உலகம் என்பது அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, எங்களுக்கு வாழ்க்கை வந்து மறுமதான்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இந்த மாதிரியான விஷயங்களை நாங்கள் ஞாபகம் வைத்து உலகத்தை அந்த ஸ்தானத்தில் வச்சு நாங்கள் முயற்சிக்கணும். அல்லாஹ்வை ஞாபகம் செய்யறதோட அதோட சேர்த்து தான் இந்த உலகத்தை வச்சுக்கொள்ளணுமே ஒழிய, அல்லாஹ்வை மறந்துட்டு இந்த உலகத்தை நாங்கள் தலையில தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. இதை சரியா ஒவ்வொருவரும் மனதிலே எடுத்து
செயலாற்ற வேண்டும். அப்போ சொன்ன விஷயங்களை மறந்துடாதீங்க இன்ஷா அல்லாஹ். சுபஹான அல்லாஹி பிஹம்திஹி சுபஹானக அல்லாஹு பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூப்.